சிவானந்த லஹரியில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. அமித முதமிருத்தம் முகுர்துகந்தீம் விமலபவத் பதகோஷ்டமாவசந்தீம் சதய பசுபதே சுபுண்ய பாக்காம் மம பரிபாலய பக்தி தேனுமேகாம். ஹே தயாபரா, ஹே பசுபதே பரமேஸ்வரா, நீ பசுபதியாக இருக்க, நான் ஒரு மாட்டை தரேன், எங்கிட்ட ஒரு மாடு இருக்குது, அதை ஜாகிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அளவில்லா, இது என்ன பால் கொடுக்கும்னா, அளவில்லாத மகிழ்ச்சியாகிய பாலை நிறைய கறக்கிறதான் இந்த பசுமாடு. எங்கே வசிக்கிறது? நிர்மலமான உன்னுடைய திருவடிங்கிற கொட்டிலில் வசிக்கிறது. இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, சுப்புண்ணிய பார்க்காம் அளவற்ற புண்ணியத்தோட பலனால் எனக்கு இந்த பசு கிடச்சிருக்கு. இந்த பசு பேர் என்னென்னா பக்தி தேனு மேக்காம், பக்திங்கிற பசு. எப்படியோ எனக்கு என்னோடய புண்ணியத்தினால இது எனக்கு கிடச்சிருக்கு. இது தொலையாமல் இதை ஜாகிரதையாக இதை நான் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பசுபதியான உங்கள்கிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன அழகுனா, இது சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்னா, அந்த சுப்புண்ணிய பாக்காம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால. இந்த சுவாமிகள்கிட்ட நீங்கள் இவ்வளோ வருத்திக்கிறீள், படித்தது போருமே, எவ்வளோ பாராயணம், எவ்வளோ நீங்கள் பண்ணியாச்சு உங்கள் வயசுக்கு அப்படின்லாம் சொன்னால், அவர் சொல்வார், ஏதோ துக்க நிவர்த்திக்காக சுகப்பிராப்திக்காக பக்தி பண்ணுறதுங்கிறது பாராயணம் பண்ணுறது ஒன்று, ஆனால் சுப்புண்ணியம் பார்க்காம் அளவற்ற புண்ணியம் பண்ணோம்னா நமக்கு பக்தி ஏற்படும். அப்போ தான் அந்த உத்தம பக்தி ஏற்படும், அப்போ பகவானோட தர்ஷனம் கிடைக்கும். அதுக்காக நான் ஏங்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்வார். அதனால் இந்த ஸ்லோகம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்லோகத்துக்கும் சரபங்கருடைய சரித்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ராமர் விராதவதம் பண்ணிட்டு சீத்தையை ஆஸ்வாசம் பண்ணிட்டு கூட்டின்ட்டு லக்ஷ்மணனோட சரபங்களுடைய ஆசிரமத்துக்கு வரார். அந்த சரபங்களுடைய ஆசிரமத்துக்கு ஆசிரமம் சரபங்கஸ்யா ராகவோபிஜகாமஹா, ராமரே தேடி நடையாக நடந்து வரார். அதாவது ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு எங்கே வேத வாக்கியங்களே வந்து எங்கே பகவானை பார்க்க முடியாமல் தேடி திரும்பி வந்துடுறது. அப்படி வேத வேத்தியான அந்த பரம்பொருளை நம்ம தேடி போக வேண்டியது போக, இந்த சரபங்கர் அபார புண்ணியம் பண்ணியிருக்கார். அவர் எங்கே சரபங்கர் ஆசிரமம் எங்கே இருக்குன்னு தேடின்ட்டு ராமர் வராராம். அப்படி பக்தர் பராதீனாக இருக்கார் பகவான். அவர் ரெண்டு பேரும் வரா, ராம லக்ஷ்மணா சீதையோடு வரும்போது கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது ராமர் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்குறார். ஒரு உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற பச்சை வர்ணமான ஒரு குதிரை, அது கட்டின ஒரு பொன் தேர், அந்த பொன்னாலான தேர் வந்து தரையிலே இல்லை, அது தரையில் நிற்காமல் ஆகாஷில் நிற்கிறது. நிறைய தேவர்கள் எல்லாரும் ஒளிமயமாக இருக்கா, ரிஷிகள் தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் இருக்கா. வாழ்க்கை நடுவில் சூரியனை போல பிரகாஷத்தோட இந்திரன் தேவேந்திரன் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு சந்திரனை போல ஒரு கொடை பிடிச்சுட்டுருக்கா. அந்த இந்திரனும் ஆகாஷில் இருக்கான். அவன் தரையில் கால், தேவர்களுக்கு கால் தரையில் படாது, கண்ணில் ஜலம் வராது. அவளுக்கு எப்போவுமே 25 வயசு தான், வயசு அதுக்கு மேலே ஏறாது. அப்படி அந்த தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் வேத சப்தங்களும் கேட்டுருக்கு. அவள் வந்து சரபங்கர் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த காட்சியை ராமர் பார்த்து லக்ஷ்மணன்ட்டு சொல்கிறார், பாத்தியா ராமா, பாத்தியா லக்ஷ்மணா, இவள் யாருன்னு தெரியல, என்ன ஆச்சரியமாக இருக்குது இவாள் ரூபம். ரூபம் பிப்ரதி சௌமித்ரே பஞ்சவிம்சதி வார்ஷிகம், 25 வயசு, அந்த அதே வயசு அதுலேயே வாழ்ந்துருவா. ஏதத்தி கில தேவா நாம் வயோபவதி நித்தியதா, எப்போ நித்தியமாக அவளுக்கு 25 வயசு. இவாளும் தேவர்கள் நினைக்கிறேன், அது இந்திரன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்திரன் என்ன பண்ணுறான், சரபங்கர்கிட்ட ராமர் வரார், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், ஒரு ராமரால் ஒரு காரியம் ஆப்போகிறது, அதோட முடிவில் அவர் ஜெயசாலியாக இருக்கும்போது அவரை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு அத வஜ்ரி தமா மந்திரியா மானயித்வா சதாபசம் அவரை கௌரவப்படுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு இந்திரன் மறைஞ்சு போய்ட்டான். அந்த காரியம் என்னென்னா கரவதம். கரவதத்தோட முடிவில் இந்திரன் தேவர்களோடு வந்து ராமனை வாழ்த்தி அது அது மாதிரி வரும். அதனால் அந்த காரியம் நடந்த பின்னா நான் அவனை பார்க்குறேன், ராமரை பார்க்குறேன் அப்படின்னு இந்திரன் மறைஞ்சிடுறான். ராமர் லக்ஷ்மண சீத்தையோடு வந்து சரபங்கரை நமஸ்காரம் பண்ணார். சரபங்கர் வாராமா அப்படின்னு அன்போடு வரவேற்று அவளுக்கு அர்க்யம் பாத்தியெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணி அப்புறம் சொல்கிறார் சரபங்கர், பிரம்மலோகம் ந கச்சாமி துவாம திருஷ்டுவா பிரியாதிதிம், பிரியமான அதிதியான நீ வரேங்கிறதுனால ஹே ராமா இந்திரன் வந்து என்னை பிரம்மலோகத்துக்கு கூப்பிட்டான், நான் அவரோட போல நீ வரேன்னு எனக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சது. அதனால் உன்னை பார்த்துட்டு இவ்வளோ பிரியமான ஒரு அதிதி வர நான் இவ்வளோ நாளாக காத்துட்டுருக்கேன், அதனால் உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நான் தங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அது இதில் தாத்பரியம் என்னென்னா இவ்வளோ நாள் அந்த சரபங்கர் பண்ண புண்ணியத்தினால அவருக்கு ராம தர்சனம் கிடைக்க போகிறது. பகவான் தர்சனம் பண்ணிட்டு ஜென்மம் எடுத்ததுக்கு மகாபரிவா சொல்லும்போது அம்பாவோட சரண தியானத்தை நாம் பண்ணோம்னால நாம் நிறைஞ்சிருக்கலாம், அப்புறம் ஜென்மா கிடையாது அப்படிம்ப. அந்த மாதிரி ராமருடைய தர்சனம் பண்ண பின்ன சரபங்கர் பிரம்மலோகத்துக்கு போனான்னா திரும்பி வர வேண்டாம், இல்லைன்னா 800 ஜென்மா இருக்கும். அதனால் அந்த ராம தர்சனத்தை பண்ணுற அவர், அப்புறம் ராமர் இந்த காட்டில் நான் எங்கே வசிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சரபங்கர் சொல்ல, அக்ஷயா நரஷார் தூலா மயா லோகாஜிதா சுபாஹா பிராமியாஸ்ச நாக்கு பிருஷ்டியாஸ்ச பிரதிகிருஷ்வமாமகான்னு, நான் என்னோடய புண்ணியத்தினால மேல் லோகங்களெல்லாம் ஜெயிச்சிருக்கேன், அதெல்லாம் உனக்கு தரேன் ராமா, நீ அதில் இருந்துக்கோ அப்படிங்கிற. இதுக்கு தாத்பரியம் என்னென்னா அவர் பண்ண புண்ணியங்களெல்லாம் ராமருக்கு அர்ப்பணம் பண்ணுறார். காயேனவாச்சான்னு சொல்லி நம்ம நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புண்ணியங்கள்னால நம்ம பலன் எதிர்பார்க்காம அதை பகவதர்ப்பணமாக பண்ணேன்னா நமக்கு உத்தம பக்தி ஏற்படும். அந்த மாதிரி அவர் ராமர்கிட்ட ஒப்படைச்சிடுறார். அப்புறம் ராமர் கிட்ட சொல்கிறார் சரபங்கர், நீ இங்கே பக்கத்தில் சுதீக்ஷணர்னு ஒரு முனிவர் இருக்கார், சுதீக்ஷணரை நீ போய் பாரு, அவர் உனக்கு இந்த காட்டில் எங்கே வசிக்கலான்னு ஒரு இடம் சொல்வார் அப்படின்னு சொல்கிறார். அந்த அது சொல்லிட்டு ஹே ராமா நான் இந்த உடம்ப அக்னி கொடுத்துட்டு பிரம்மலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு உத்தரவு கேட்குறார். ராமரும் ஆஹான்னு சொன்னோடனே இந்த முனிவர் தானே ஒரு நெய்யை விட்டு ஒரு ஹோமம் வளர்த்து அதில் தன்னுடைய உடம்பே ஆகுதியாக கொடுக்குறார். அக்னிக்கு பலவிதமான வஸ்துக்கள் ஆகுதி கொடுப்பா, இந்த மனுஷ உடம்புங்கிறது ஒரு பிரியமானதான். அந்த மாதிரி இந்த உடம்பை கொடுத்துட்டு சச்ச பாவக சங்காஷா குமாரஹா சமபத்தியதா, அவர் ஜொலிக்கிற தேஜஸோட ஒரு 16 வயசு குமாரனா அந்த நெருப்புலேருந்து திவ்யதோகத்தோடு வெளில வர்றார். சரபங்கர் வந்துட்டு உத்தாயா அக்னிசயா தஸ்மாத்து சரபங்கோ வியரோச்சதா, அந்த அக்னிலேருந்து வெளியில் வந்து அந்த உத்தமமான திவ்ய தேகத்தோட வானத்தில் கிளம்பி போகிறார். பலவிதமான உலகெல்லாம் தாண்டி பிரம்மலோகத்துக்கு போய் சேர்றார். ச புண்ணியகர்மா பவனே துஜர்ஷபா பிதாமகம் சானுசரம் ததர்ஷா பிதாமகச்சாபி சமீட்சதம் துஜம் நனந்த சுஸ்வாகதமித்யுவாச்சா. பிரம்மா இந்த சரபங்கர் வரார். சரபங்கர் பிரம்மாவை மற்ற பிரம்ம ரிஷிகளும் தேவர்களும் சூழ பிரம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணார். பிரம்மா இவரை கை நீட்டி வரவேற்று சுஸ்வாகதம் அப்படின்னு சொன்னார், மிகுந்த வரவேற்பு அப்படின்னு சொல்லி இந்த இவரை கூப்பிட்டுக்கிறார். இந்த இடத்துல அடுத்து சுதீக்ஷணர்னு ஒரு முனிவரை பார்ப்போறார். அந்த சுதீக்ஷணர் ராம தர்சனம் பண்ணுறார், ஆனால் அவர் இந்த மாதிரி உடம்பை விட்டுட்டு மேலோகத்துக்கு போல இந்த ஷரபங்கிறது தான் ராமதர்சனத்துக்கு அப்புறம் உடம்பை விட்டுட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டார்னு வருது. அதுக்கு சுவாமிகள் ஒன்று சொல்வார், ஷரபங்கர் உபாசகர், அவர் பகவானோட தர்சனம் கிடச்சிப்பினா அப்புறம் என்ன இந்த உடம்பு விஷயம் என்ன இருக்குதுன்னு விட்டுட்டு போயிட்டார். சுதீக்ஷ்ணர் ஜீவன் முக்தர், அதனால் அவருக்கு இந்த உடம்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்னு ராமதர்சனத்துக்கு அப்புறம் அவர் அந்த பிராரப்தம் என்னமோ அது இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்வார். இதெல்லாம் உயர்ந்த தத்துவங்கள், நமக்கு புரியாது, ஆனால் ஒன்று வச்சு புரிஞ்சுக்கலாம். சுவாமிகள் எனக்கு எப்போ கிருஷ்ண தர்சனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுனே இருந்தார். அவர் வந்து கார்த்திகை 28ஆம் தேதி நாராயணியம் டே அப்படின்பா பட்டத்திரி 100 நாளில் நாராயணன் பண்ணார். அந்த கார்த்திகை 28ஆம் தேதி பூர்த்தி பண்ணி அவருக்கு கிருஷ்ண தர்சனம் கிடச்சிது அப்படின்னு ஐதீகம். அதுக்கு முன்னாடி 100 நாள் கணக்கு பண்ணிட்டு அன்னிலேருந்து ஆரம்பித்து தினம் ஒரு ஒரு சர்க்கம் ஒவ்வொரு தசகம் படிச்சுட்டே வருவார் சுவாமிகள். அந்த 2003 அந்த மாதிரி அந்த ஆவர்த்தி ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னார், இன்னிலேருந்து 100ஆம் நாள் நாராயணியம் டே நான் இந்த இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த 100வது நாள் கார்த்திகை 28ல் படிச்சுட்டு அப்புறம் மார்கழி பிறந்து கொஞ்ச நாள்லேயே சித்தி ஆயிட்டார். அந்த கிருஷ்ண தர்ஷனம் அவருக்கு கிடச்சி அதுக்கு மேலே உடம்புக்கு என்னத்துக்கு அப்படின்னு சித்தி ஆயிட்டார் அப்படின்னு என்னோட எனக்கு தோன்றுறது. அதே மகாபரிவா மாதிரி மகான்கள் எத்தனை வருஷம் சந்திரமௌலீஸ்வர பூஜை, அந்த மாதிரி சந்திரமௌலீஸ்வர பூஜை ருத்ரம் சொல்லி சிவ பூஜை பண்ணால் அவள் வெகு சீக்கிரம் ஜீவன் முக்தர்கள் ஆகிடுவா. அப்படி ஆயிட்டார் அவர், பிரம்மச்சரியம் சந்நியாசம் தபஸு எல்லாம் இருந்தவருக்கு. ஆனால் அவர் ஜீவன் முக்தராக இருந்ததுனால மேலும் இந்த சுவாமிகள் மாதிரி மகான்களெல்லாம் தூக்கி விடணும் அப்படிங்கிற அந்த குரு பீட்டத்தில் இருந்ததுனால ஞானம் அடைஞ்ச பின்னா பகவத் தர்சனத்துக்கு அப்புறமும் சுதீக்ஷர் மாதிரி பிராரப்த காரியங்கள் என்னென்னு அதை பண்ணிட்டு இருந்தார். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.